السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
ஒரு உலகவாதியிடம் ஒருவரில் உண்மையான இறையச்சம் உருவாகிவிட்டால் அவருக்கு இம்மை மற்றும் மறுமையின் அனைத்து அருள்களும் கிடைத்து விடுகின்றன என்று கூறப்பட்டால் நிச்சயமாக அவர் இவைகள் அனைத்தும் வீணான விஷயங்களாகும் என்றே கூறுவார். மேலும் மார்க்கத்தின் பெயரில் தம்மை சுற்றி ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்ப்பதற்காக மக்கள் இவ்வாறு பேசுகின்றனர் என்று கூறுவார். இன்றைய நாட்களில் மார்க்கத்தின் பெயரில் சிலர் இதுபோன்ற விஷயங்களை பேசுகிறார்கள் என்பதும் சரிதான். மேலும் அவற்றில் அவர்களின் சுயநலம் இருக்கின்றது. ஆனால் அவர்களிடம் இறையச்சம் இருப்பதில்லை. மேலும் அவர்களை பின்தொடர்ந்து செல்பவர்களிடமும் இறையச்சம் இருப்பதில்லை. ஆனால் இதற்கு நேர்மாற்றமாக நபிமார்கள் மற்றும் அவர்களின் ஜமாத்துகள் உண்மையான போதனைகளின்படி நடக்கக்கூடிய மக்கள் இறையச்சம் பற்றிய உண்மையான ஞானம் கொண்டுள்ளனர். இந்த உலகில் இருந்து கொண்டு உலக வியாபாரங்களில் இருந்தும் கூட இறையச்சத்தை தேடுகின்றனர். மேலும் இறையச்சத்தின்படி நடக்கின்றனர். எனக்கு நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வருகின்றன. அவைகளில் அல்லாஹ் எங்களிலும் எங்களின் சந்ததிகளிலும் இறை அச்சத்தை உருவாக்குவானாக என்பதை வெளிப்படுத்துகின்றனர். இந்த மாற்றம் அவர்களிடம் உண்மையில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டது மற்றும் தங்களுடைய பையத் உடன்படிக்கையை பூர்த்தி செய்யும் உணர்வு இருக்கின்ற காரணத்தினால் ஆகும். இந்த விருப்பம் மற்றும் இறைவனோடு தொடர்பு மற்றும் அவன் மீதுள்ள அச்சமும் பயமும் அவர்களை உலக பொருட்களிலிருந்து கவலையற்றவர்களாக ஆக்கியிருக்கின்றது. ஆனால் அவர்கள் உலகின் அருட்களிலிருந்து விலக்கப்பட்டவர்களாக இல்லை. அல்லாஹ் நபிமார்களுக்கும் தன்னுடைய அருட்களை வழங்குகின்றான். மேலும் அவர்களை உண்மையான முறையில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் மார்க்கத்தின்படி நடப்பவர்களுக்கும் இந்த உலக அருட்களை வழங்குகின்றான். சில சமயம் சில தற்காலிக கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் பிறகு அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கின்றது. நிலைமை சீராக ஆகிவிடுகின்றது. இதேபோன்று இறையச்சம் உடையவர்களில் போதுமென்ற மனமும் இருக்கின்றது. இந்த திருப்தியின் காரணமாக அவர்கள் சிறிய கஷ்டங்களை சகித்தும் கொள்கின்றனர். பிறகு அல்லாஹ்வினுடைய அருள் வருகின்றது. மேலும் அந்த அருட்களை வெளிப்படுத்தவும் செய்கின்றனர். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குபவற்றிலிருந்து அவைகள் குறைவாக இருந்தாலும் இறையச்சமுடையவருக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் பழக்கம் இருக்கின்றது. இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பழக்கம் உருவாகிவிட்டால் பிறகு அல்லாஹ் மேலும் அதிகமாக அருள் செய்கின்றான். மேலும் இந்த அருட்களை கண்டு ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் தியாகங்கள் செய்வதற்கு தயாராகவும் இருக்கின்றார், செய்யவும் செய்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் இந்த கருத்தை பற்றிய உண்மையான அறிவு நாம் அஹ்மதிகளுக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலமும் இருக்கின்றது. மேலும் அன்னாரின் உண்மை அடியாரின் காலமும் முன்மாதிரியும் இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிஹமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை எடுத்து கூறியவாறு ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். பாருங்கள், மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அனைத்தையும் பறித்து விட்டார்கள். மேலும் அதேபோல் சஹாபாக்களிடமிருந்தும் பறித்து விட்டார்கள். ஆனால் இறைவனுக்கு எதிரில் அவர்கள் வேறெதையும் பொருட்படுத்தவில்லை. இறுதியில் இறைவன் அவர்களுக்கு அனைத்தையும் வழங்கினான். இதே போன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனுக்காக அனைத்தையும் துறந்தார்கள். மேலும் தன்னுடைய குடும்பத்தின் சொத்துக்களில் பாதிகளுக்கு அன்னார் எஜமானராக இருந்தும் அன்னாரின் மதனி அன்னார் இலவசமாக உண்ணக்கூடியவர் என்று கருதி வந்தார். மிக அதிக கஷ்டம் இருந்தது, இருந்தும் அல்லாஹ் அன்னாருக்கு அனைத்தையும் வழங்கினான். அன்னார் இந்த நிலைமையை இவ்வாறு எடுத்துக் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கவிதை வரிகளில் கூறுகின்றார்கள், லஃபாஸாத்துல் மவாஇதி கான உகுலி வஸ்ஸிர்துல் யௌம மித்ஆமல் அஹாலி. அதாவது, ஒரு காலத்தில் நான் பிறரின் எஞ்சிய துண்டுகளிலிருந்து வாழ்க்கையை கழித்து வந்தேன். ஆனால் இப்போது அல்லாஹ் ஆயிரக்கணக்கான மக்கள் எனது உணவு விரிப்பிலிருந்து உணவு உண்கின்ற நல் வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான். இன்று நாம் அன்னாரின் ஆரம்ப காலத்தையும் இறுதி காலத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக இதன் மூலம் அஹ்மதிகளாகிய நம்முடைய ஈமான் அதிகமாகின்றது. இந்த நிலைமையை மேலும் விவரித்தவாறு ஓரிடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிஹமோ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தபோது அன்னாருடைய தாய் தந்தை அன்னாரின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். ஆனால் அன்னாருடைய வயது அதிகமான போது, மேலும் அன்னாரிடம் உலக ஆர்வமின்மை உருவான போது அன்னாரினுடைய தந்தை இந்த நிலைமையை பார்த்து நம்முடைய மகன் எதற்கும் தகுதியானவன் அல்ல என வருந்தி வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிஹமோத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறினார்கள். இதற்கு முன்பும் நான் அதை கூறியிருக்கின்றேன். அன்னாரிடம் ஒரு சீக்கியர், நாங்கள் இரு சகோதரர்களாவோம், நாங்கள் மிர்சா சாஹிப்பிடம் சென்றபோது, அதாவது ஹஜ்ரத் மிர்சா குலாம் முர்த்ததா சாஹிப் அவர்களிடம் சென்றபோது, ஒருமுறை அவர்கள் என்னுடைய தந்தையிடம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக நீங்கள் அவர்களிடம் செல்கின்றீர்கள், அவருக்கு புரிய வையுங்கள் என்று கூறினார்கள். அவர் கூறுகிறார், நான் மிர்சா குலாம் அகமது சாஹிப் அவர்களிடம் சென்று உங்களுடைய தந்தை தன்னுடைய இளைய மகன் அவரின் மூத்த சகோதரரின் வருமானத்தில் வாழ்பவர் என்றும், எந்த பணியும் செய்வதில்லை என்றும் அஞ்சுகிறார்கள் என்றும், அவர் என்னுடைய வாழ்நாளிலேயே ஏதாவது பணியை செய்ய வேண்டும் என அவரிடம் கூறுங்கள், நான் அவருக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை கூறினார்கள், நான் ஒருவேளை மரணித்து விட்டால் குலாம் அகமது என்ன ஆவார், அனைத்து வழிகளும் அடைபட்டு விடும் என்று அன்னாரினுடைய தந்தையினுடைய வருத்தத்தின் வெளிப்பாட்டை அந்த சீக்கியர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வெளிப்படுத்தி, நீங்கள் உங்களுடைய தந்தையின் பேச்சை ஏன் கேட்க மறுக்கின்றீர்கள் என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை கபூர்தலாவினுடைய அரசாங்கத்தில் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் கபூர்தலாவினுடைய அரசாங்கமும் அன்னாரை அப்பகுதியின் கல்வி அதிகாரியாக நியமிக்க தீர்மானித்தது. கல்வி அதிகாரியாக நியமிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வந்தது. அவர் கூறுகிறார், நீங்கள் ஏன் உங்களுடைய தந்தையின் பேச்சை கேட்க மறுக்கின்றீர்கள் என்று கூறிய போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய தந்தை தேவையில்லாமல் கவலைப்படுகிறார்கள், அவர்கள் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி ஏன் கவலைப்படுகின்றார்கள், நான் எவனுக்கு பணியாற்ற வேண்டுமோ அவனது பணியில் சேர்ந்து விட்டேன், கூறுகிறார், நாங்கள் திரும்பி வந்து ஹஜ்ரத் மிர்சா குலாம் முர்த்ததா சாஹிப்பிடம் இந்த அனைத்து விஷயங்களையும் கூறினோம். அதற்கு மிர்சா சாஹிப் அவர்கள், அவர் இவ்வாறு கூறியிருந்தால் பிறகு பரவாயில்லை, ஏனென்றால் அவர் பொய் பேச மாட்டார் என்றார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஆரம்பமாகும். பிறகு இப்போது முடிந்தும் விடவில்லை. நமக்கு தெரிகின்ற தற்காலிக முடிவு என்னவென்றால், அன்னாரின் மரணத்தின் போது ஆயிரக்கணக்கான அன்னாரின் மீது அர்ப்பணமாக கூடியவர்கள் இருந்தார்கள். பிறகு நான் ஏற்கனவே கூறிய அந்த கவிதையை குறிப்பிட்டார்கள், லஃபாஸாத்துல் மவாயிதி கான உக்குலி வஸ்ஸிர்துல் யௌம மித்தாமல் அஹாலி. அதாவது, ஒரு காலத்தில் எஞ்சிய துண்டுகள்தான் எனக்கு கிடைத்து வந்தது. இன்று என்னுடைய நிலைமை எவ்வாறு உள்ளதென்றால், நான் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை வளர்க்கின்றேன். ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னாருடைய ஆரம்பம் எவ்வளவு சிறியதாக இருந்தது, ஆனால் அன்னாருடைய முடிவு எப்படி இருந்தது என்றால், தொண்டாற்றக்கூடியவர்களை தவிர லங்கரில் தினசரி 200-250 பேர் உணவு உண்டு வந்தனர். அன்னார் தனது தந்தையினுடைய சொத்தில் தனது சகோதரர் போல் பங்குதாரராக இருந்தார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் பொதுவான வழக்கம் என்னவாக இருந்ததென்றால், இது அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. அதாவது, எவர் வேலை செய்வாரோ அவரே சொத்தில் பங்குதாரராக கருதப்பட்டு வந்தார். எவர் வேலை செய்யவில்லையோ அவர் சொத்தில் பங்குதாரராக கருதப்படுவதில்லை. எவர் வேலை செய்யவில்லையோ அவருக்கு சொத்தில் என்ன பங்கு இருக்க முடியும் என மக்கள் பொதுவாக கூறி வந்தனர். ஆரம்ப காலத்தில் அன்னாரை, அதாவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக யாரேனும் வந்தால் அன்னார் தனது மதனியிடம் உணவு வழங்குமாறு கூறி அனுப்பும் போது மதனி கூறுவார், இவர் உண்கிறார் ஆனால் எவ்வித வேலையும் செய்வதில்லை என்பார். அதனால் அன்னார் தன்னுடைய உணவை அந்த விருந்தாளிக்கு கொடுத்து விடுவார்கள். மேலும் தான் பட்டினியாக இருப்பார்கள் அல்லது சிறிதளவு கொண்டை கடலையை சாப்பிட்டு விட்டு வாழ்க்கையை கழிப்பார்கள். ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனுடைய நியதி என்னவாயிற்று என்றால், எந்த பெண் அன்னாரை அந்த நேரத்தில் இழிவான பார்வையுடன் பார்த்தாரோ அவர் பிறகு எனது கைகளில் அஹ்மதியத்தில் இணைந்தார். சுருக்கமாக, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு பணி ஆரம்பிக்கப்படும் போது அதன் ஆரம்பம் பெரிதாக தெரிவதில்லை, அதனுடைய முடிவில் உலகம் வியப்படைகின்றது. இன்றும் நாம் பார்க்கின்றோம், காதியான் மட்டுமின்றி காதியானுக்கு வெளியேயும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் அன்னாரின் லங்கர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் அநேகமாக 2-3 அடுப்புகளில் ரொட்டி சமைக்கப்பட்டிருக்கலாம், லங்கர் செயல்பட்டு கொண்டிருந்தது. இன்று நாம் பார்க்கின்றோம், அன்னாருடைய லங்கரில் ரொட்டி போடுவதற்கான எந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. காதியானிலும் ரபுவாவிலும் இங்கு லண்டனிலும் லட்சக்கணக்கான ரொட்டிகள் ஒரே நேரத்தில் சமைக்கப்படுகின்றன. இங்கு ஆண்டு மாநாட்டின் அல்லாஹ்வின் அருளால் லங்கரின் ஏற்பாடுகள் மிகவும் பரந்ததாகும். நான் ஏற்கனவே கடந்த ஜும்மாவில் கூறியது போன்று இம்முறை அதிகமாக பத்திரிகையாளர்களும் வந்திருந்தனர், பத்திரிகைகளின் பிரதிநிதிகளும் வந்திருந்தனர். அவர்கள் லங்கரின் ஏற்பாடுகளை பார்த்துவிட்டு, ரொட்டி சமைக்கப்படுவதை பார்த்துவிட்டு, ரொட்டி சமைக்கும் எந்திரத்தை பார்த்துவிட்டு மிகவும் தாக்கத்திற்கு உள்ளானார்கள். எந்திரத்தில் சமைக்கப்பட்ட ரொட்டிகள் அனைவருக்கும் பிடித்திருந்தது. அங்கு நின்று கொண்டிருந்தவாறு ரொட்டி சமைக்கப்படுவதை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் ரொட்டி சாப்பிட விருப்பம் தெரிவித்தார். ரொட்டி வழங்கப்பட்டது, அவர் சாப்பிட்டார். அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. பிறகு, நான் இன்னும் சாப்பிடலாமா என்று கேட்டார். அவரோடு இருந்த அஹ்மதி, எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் என்று கூறினார். ஏனென்றால் இது மசீஹின் லங்கராகும், இங்கு எவ்வித குறைபாடும் இல்லை என்றார். ஆக, ஒரு விருந்தாளி வந்தபோது அன்னார் தன்னுடைய உணவை அவருக்கு வழங்கி, தான் பட்டினியாக இருந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தது! இன்று உலகின் பல்வேறு நாடுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னாரின் உணவு விரிப்பிலிருந்து உணவு உண்ணும் இந்த காலம் எங்கிருக்கின்றது! இதுவும் கூட இறுதி அல்ல. இந்த லங்கர் உலகின் பல்வேறு நாடுகளில் பரவ வேண்டியிருக்கிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அன்னாரின் உணவு விரிப்பிலிருந்து உணவு உண்ண வேண்டியது இருக்கிறது. இதேபோல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அன்னாரை ஏற்றுக்கொண்ட பிறகு இறை அச்சத்தில் முன்னேறுவதும் இருக்கின்றது. இன்று உலகை சம்பாதிக்கக்கூடிய அகமதிகளில் நமக்கு தெரிகின்ற தியாகத்தின் தரத்திற்கும் இது முடிவு அல்ல. இதிலும் இன்ஷா அல்லாஹ் அதிகரிப்பு ஏற்பட்டு கொண்டே செல்லும். ஆக ஒரு சிந்திக்கக்கூடியவர் லங்கரின் அமைப்பை மட்டுமே பார்த்தால், ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களினுடைய ஆரம்ப காலத்தை முன்வைத்து பார்த்தால், இதுவே அன்னாரின் உண்மைத்துவத்திற்கு ஓர் ஆதாரமாகவும் ஆகிவிடுகின்றது, மிகப்பெரிய அடையாளமாகும். நிச்சயமாக இது நமது ஈமான் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதற்கு ஜமாத் மக்களிடம் உருவாகி இருக்கின்ற பொருள் தியாக உணர்வும் இறை அச்சத்தின் விளைவினாலாகும் என்பதையும் காண முடிகின்றது. இது ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களோடு இணைந்ததால் நம்மில் உருவாகியுள்ளது. அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்மையான இறை அச்சத்தை உருவாக்குவதற்கான கவனத்தை மேலும் அதிகமாக்குவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களையும் மேலும் சில சம்பவங்களையும் வெளிச்சமிட்டு காட்டுகிறார்கள். மேலும் அன்னார் எவ்வாறு அதை எடுத்துக் கூறுகிறார்கள் என்பதும், மேலும் சில சமயம் அதிலிருந்து எப்படிப்பட்ட கருத்துக்களை உள்வாங்குகிறார்கள் என்பதும் அன்னாருக்கே உரிய சிறப்பம்சமாகும். ஒரு சாதாரண மனிதர் ஏதேனும் ஒரு சம்பவத்தின் வெளிப்படையான நிலையை பார்த்து இன்பத்தை அடையலாம், இன்பத்தை அடைந்து சென்று விடுகின்றனர். ஆனால் ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிலிருந்து மிக நுட்பமான கருத்துக்களை எடுக்கின்றார்கள். அதுவும் நமது ஈமான் அதிகரிப்பதற்கு காரணமாகின்றது, ஞானத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களின் உணவு உண்ணும் முறை பற்றி கூறியவாறு ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களினுடைய உணவு உண்ணும் முறை முற்றிலும் மாறுபட்டதாகும். வேறு எவரையும் அதே போன்று உணவு உண்ண நான் கண்டதில்லை. அன்னார் முதலில் ரொட்டியிலிருந்து ஒரு துண்டை தனியாக எடுப்பார்கள், அதாவது சிறிய சப்பாத்தியிலிருந்து ஒரு துண்டை தனியாக எடுப்பார்கள். பிறகு குவளமாக ஆக்குவதற்கு முன்பு அன்னார் விரல்களால் அதை தூள்தூளாக ஆக்குவார்கள். மேலும் வாயில் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்றும் கூறிக்கொண்டே இருப்பார்கள். பிறகு அதிலிருந்து ஒரு சிறிய துகளை எடுத்து குழம்பில் தொட்டு வாயில் வைப்பார்கள். இந்த பழக்கம் அன்னாரிடம் எந்த அளவுக்கு மிகைத்திருந்தது என்றால் பார்க்கக்கூடியவர் வியப்பார்கள். மேலும் சிலர் அன்னார் ரொட்டியிலிருந்து ஹலாலான துகள்களை தேடுகிறார்கள் என எண்ணினர். ஆனால் உண்மையில் இதற்கு என்ன காரணம் என்றால், நாமோ உணவு உண்கின்றோம், இறைவனுடைய மார்க்கம் பிரச்சனைகளால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வு இருந்தது. ஒவ்வொரு துண்டும் அன்னாரின் கழுத்தில் சிக்கியது. அன்னார் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று கூறி அல்லாஹ்விடம், நீ எங்களோடு இதை வைத்து விட்டாய், அதாவது உணவு உண்பது மனித தேவையாக இருக்கிறது, ஆனால் மார்க்கம் கஷ்டத்தில் இருக்கும்போது இது நமக்கு ஒருபோதும் ஆகுமானதல்ல என்று மன்னிப்பு கோருவதை போன்று இருக்கும். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னார் சாப்பிடுவது ஒரு போரிடுதலாக தென்படும். இஸ்லாத்தின் மற்றும் மார்க்கத்தின் உதவிக்காக எழுகின்ற தூய்மையான உணர்வுகளுக்கும், மேலும் இறைவன் தரப்பிலிருந்து இயற்கை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட தேவைகளுக்கும் நடுவே நடக்கின்ற ஒரு போராக இருந்தது. அதாவது மார்க்கத்திற்கு உதவுவதற்காக அன்னார் கொண்டிருந்த உணர்வு மற்றும் மனித தேவைகள், அதாவது சாப்பிடுவது மனித தேவையாகும், நீர் அருந்துவது மனித தேவையாகும், இவைகளுக்கு நடுவே ஓர் போர் நடந்தது. அன்னார் உணவு உண்பதும் கூட ஒரு நிர்பந்தமாக இருந்தது. மார்க்கத்தின் உதவியே அன்னாரின் உண்மையான கவலையாக இருந்தது. இஸ்லாத்தின் முன்னேற்றம் அன்னாரின் கவலையாக இருந்தது. ஆக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களின் இந்த முன்மாதிரி நம்மை நாம் அல்லாஹ்வினுடைய அருட்களை பயன்படுத்தும் போது அதற்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனை புகழ வேண்டும், அதே வேளையில் மார்க்கத்தின் நிலைமை பற்றிய வேதனையையும் உணர வேண்டும். மேலும் நாம் எவ்வாறு மார்க்கத்தை பரப்புவதற்காக மார்க்க பிரச்சாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதன் பக்கம் கவனமூட்டுகின்றது. பிறகு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு சாப்பிடும் நடை இறைவனை புகழக்கூடிய விஷயம் தொடர்பான மேலும் விளக்கமாக இருக்கின்றது. அதாவது திருக்குரானுடைய இந்த வசனத்தின், அதாவது யுஸப்பிஹுல்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி ஒமாஃபில் அர்த், அதாவது வானம் மற்றும் பூமியின் அனைத்து பொருட்களும் இறைவனை புகழ்கின்றன என்ற கருத்தை ஹஜரத் முஸ்லிமோ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுக்கின்றார்கள். கூறுகிறார்கள், ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்கள் சாப்பிடும்போது கஷ்டப்பட்டு ஒரு ரொட்டியை சாப்பிடுவார்கள். இது ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. அவர்கள் எழும்போது அந்த ரொட்டியினுடைய அதிகமான துகள்கள் அன்னார் முன் கிடக்கும். ஏற்கனவே கூறியது போன்று ரொட்டியை சிறு சிறு துண்டாக ஆக்குவது அன்னாரின் வழக்கமாக இருந்தது. பிறகு ஏதேனும் ஒரு துண்டை எடுத்து வாயில் போடுவார்கள். மீதி துண்டுகள் உணவு விரிப்பிலேயே வைக்கப்பட்டிருக்கும். கூறுகிறார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு ஏன் செய்தார்கள் என்பது தெரியாது. ஆனால் பல நண்பர்கள், ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் இந்த ரொட்டி துண்டுகளில் எது இறைவனை புகழக்கூடியது எது புகழாதது என்று தேடுவார்கள் என்று கூறி வந்தனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து இது போன்ற விஷயத்தை கேட்டது நினைவில் இல்லை. ஆனால் நினைவில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மக்கள் இவ்வாறுதான் கூறி வந்தார்கள். ஆக அல்லாஹ் கூறுகின்றான், யுஸப்பிஹுல்லாஹி மாஃபிஸ் சமாவாதி ஒமாஃபில் அர்த், அதாவது வானம் மற்றும் பூமியிலிருந்து இறைவனை புகழக்கூடிய குரல்கள் எழுகின்றன. வானம் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் இறைவனை புகழ்கின்றன என அல்லாஹ் ஏன் கூறுகின்றான்? நாமோ அந்த இறைவனை புகழக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியாது. எதை நம்மால் கேட்க முடியாதோ அதை நமக்கு கூற வேண்டிய அவசியமும் இல்லை. அது புகழ்கிறதா இல்லையா என்பது நமக்கு எவ்வாறு தெரியும்? ஆக அல்லாஹ் இவ்வாறு கூறுவதன் நோக்கம் என்னவாக இருந்தது? திருக்குரானில் எங்கேயாவது சொர்க்கத்தில் இன்ன நபர், அதாவது அப்துர் ரஷீத் என்கின்ற நபர் 1000 வருடங்களாக இருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றானா? இதை கூறுவதன் மூலமாக நமக்கு எவ்வித பலனும் இல்லை என்பதால் அவன் இவ்விஷயத்தை கூறவில்லை. பிறகு அல்லாஹ் யுஸப்பிஹுல்லாஹி மாஃபிஸ் சமாவாதி ஒமாஃபில் அர்த், அதாவது வானம் மற்றும் பூமியின் அனைத்து பொருள்களும் இறைவனை புகழ்கின்றன என்று கூறுவதன் பொருள், நீங்கள் இந்த புகழ்தலை கேளுங்கள் என்பதாகும். நாம் நிலவு வந்துவிட்டது என்று கூறுகிறோம் என்றால் அனைவரும் வந்து அதை பாருங்கள் என்பதாகும். அல்லது இன்ன நபர் பாடுகிறார் என்று கூறுகிறோம் என்றால் சென்று அவருடைய பாட்டை கேளுங்கள் என்று பொருளாகும். இதே போன்று இறைவன் யுஸப்பிஹுல்லாஹி மாஃபிஸ் சமாவாதி ஒமாஃபில் அர்த், அதாவது வானம் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் இறைவனை புகழ்கின்றன என்று கூறுவதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் அந்த இறைவனை புகழ்தலை கேளுங்கள் என்பதாகும். ஆக இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இந்த தஸ்பி, அதாவது இறைவனை புகழ்தல் எப்படிப்பட்டதென்றால், இதை நாம் கேட்க முடியும். ஒரு வகையான கேட்டல் மிகவும் குறைந்த தரத்தை உடையதாகும், இன்னொன்று உயர் தரத்தை உடையதாகும். உயர் தரத்தை உடைய கேட்டல், அதே போன்ற கண்களும் காதுகளும் இருக்கின்ற போது அது சாத்தியமாகும். எனவேதான் ஒரு நம்பிக்கையாளர் அவர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று கூற வேண்டும். சாப்பிட்டு முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். ஆடை அணியும் போதோ அல்லது வேறு ஏதேனும் காட்சியை காணும் போதோ அதற்கேற்ப இறைவனை புகழ வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஒரு நம்பிக்கையாளர் தஸ்பீஹ் செய்தல் என்றால் என்ன? அவர் இந்த பொருட்கள் செய்கின்ற தஸ்பீஹை சான்று பகரக்கூடியதாகும். துணிக்கான தஸ்பி, சாப்பிடுவதற்கான தஸ்பி, மேலும் பிற பொருட்கள் தஸ்பி செய்வதை சான்று பகர்கின்றது. மனிதன் சாப்பிடும்போது பிஸ்மில்லா என்று கூறுகிறான். சாப்பிட்டு முடித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகின்றான். துணி அணியும் போது துவா செய்கின்றான். அல்லாஹுவை நினைவு கூறுகின்றான். இவைகள் அனைத்தும் மனிதன் தான் செய்கின்றான். ஆனால் உண்மையில் இந்த தஸ்பி அந்த பொருட்களின் மூலமாக கூறப்படுகிறது. அவைகளை பார்த்து மனிதன் நன்றி செலுத்தும் போது இந்த தஸ்பி அந்த பொருட்கள் தரப்பில் இருந்து கூறப்படுவதாகும். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இதன்படி அமல் செய்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அவர்கள் இரவு பகல் உண்கின்றனர், குடிக்கின்றனர், மலைகளை கடந்து செல்கின்றனர், நதிகளை காண்கின்றனர், பசுமைகளை கண்டுகளிக்கின்றனர், மரங்களையும் வயல்களையும் அசைய காண்கின்றனர், பறவைகள் சத்தமிடுவதை கேட்கின்றனர். ஆனால் அவர்களினுடைய உள்ளத்தில் என்ன தாக்கம் ஏற்படுகிறது? அவர்களினுடைய உள்ளத்தில் இவைகளுக்கு எதிராக தஸ்பி எழுகிறதா? அவ்வாறு எழவில்லை என்றால் அவர்கள் இந்த பொருட்கள் செய்யக்கூடிய தஸ்பீகை கேட்பதில்லை என்பதாகும். எங்களுடைய காதுகளில் தஸ்பீகின் குரல் கேட்கவில்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் என்றால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், பல்வேறு ஓசைகள் காதுகளின் மூலம் அல்ல, மாறாக இதயங்களிலிருந்து வருகின்றது. ஆக மனிதன் ஏதேனும் ஒன்றிற்கு செலுத்துகின்ற நன்றி, அதாவது இறைவனுடைய வல்லமையை பார்க்கும்போது சுபஹானல்லாஹ் என்று கூறுகின்றான். மனிதன் கூறுகின்ற தஸ்பி, அதாவது இறைவனை புகழ்தல், அந்த பொருட்களிலிருந்து வருகின்றதாகும். அது மனிதனின் நாவிலிருந்து வெளிப்படுகின்றது. இந்த கருத்தை புரிய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆக தஸ்பீஹினுடைய இந்த ஒரு நடையையும் நாம் மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மாறாக இதுபோன்ற தஸ்பி நம்முடைய பழக்கமாக மாறிவிடுவதே தக்வா ஆகும். இந்த காலத்தில் அல்லாஹ் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுப்பவர்களின் வாயை அடைப்பதற்கும் இஸ்லாத்தின் அழகை வெளிப்படுத்துவதற்காகவும் அனுப்பியிருக்கின்றான். இது தொடர்பாகவும் ஒரு சம்பவத்தை கூறியவாறு ஹஸ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளி வாயிலில் அமர்ந்திருந்தார்கள். ஒரு கிறித்தவர் வந்தார், நீங்கள் திருக்குரானுடைய மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று கூறுகின்றீர்கள், ஆனால் மேக்ஸ் மோலர் போன்றவர்கள் எந்த மொழி சுருக்கமானதாக இருக்குமோ அதுவே மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கும் என்று எழுதியுள்ளார். பிறகு மக்கள் அதை மெதுமெதுவாக பரப்பிவிடுகின்றனர் என்று கூறினார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நாம் மேக்ஸ் மோலருடைய இந்த வழிமுறையை, அதாவது மொழிகளுக்கெல்லாம் தாய் சுருக்கமானதாக இருக்கும் என்பதை ஏற்கவில்லை. இருக்கட்டும், விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாம் இந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்வோம். அரபி மொழி இந்த தரத்தை உடையதாக இருக்கின்றதா இல்லையா என்று பார்ப்போம். அந்த நபர், ஆங்கில மொழி அரபி மொழியை விட மிகவும் உயர்வானதாகும் என்றும் கூறியிருந்தார். அதனால் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆங்கிலத்தை அறிந்திருக்கவில்லை. ஆனால் அன்னார் கூறினார்கள், இப்போது ஆங்கிலத்தில் என்னுடைய தண்ணீர் என்பதற்கு என்ன கூறுவார்கள்? அதற்கு அவர் மை வாட்டர் என கூறினார். அதற்கு அன்னார், அரபி மொழியில் மை என்று மட்டுமே கூறுவார்கள் என கூறினார்கள். இவ்வாறு கூறினாலே அதன் பொருள் வந்துவிடும். இப்போது மை வாட்டர் என்பது சுருக்கமாக இருக்கின்றதா அல்லது மாய் என்பது சுருக்கமாக இருக்கிறதா என்பதை நீங்களே சொல்லுங்களேன் என்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆங்கிலம் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இறைவன் அன்னாருடைய நாவிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தையை வர வைத்தான் என்றால் ஆட்சேபனை செய்யக்கூடியவர் தானாகவே சிக்கிக் கொண்டார். மேலும் அவர் வெட்கப்பட்டு பதில் இல்லாதவராக ஆகிவிட்டார். பிறகு அரபி மொழிதான் குறுகியதாக இருக்கின்றது என்று கூறினார். திருக்குரானுடைய நிலைமையும் இதுவே ஆகும். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பான் என அன்னாரிடம் வாக்குறுதி அளிக்கிறான். அதாவது எப்போதும் திருக்குரானை படிக்கக்கூடிய மக்களை அவன் உருவாக்கி கொண்டே இருப்பான். அத்தோடு உண்மையான நேசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு அவர்களினுடைய வாய்கள் அடைபடக்கூடிய அளவிற்கு பதிலளிப்பார்கள். பிறகு திருக்குறானில் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வைத்துள்ளான் என்றால், ஆட்சேபனை செய்யக்கூடியவர் என்ன ஆட்சேபனை செய்தாலும் அதற்குரிய பதில் அதில் இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சர் சையத் அஹமத் கானும் தன்னுடைய காலத்தில் கிறித்தவர்களுடைய ஆட்சேபனைக்கு பதிலளித்துள்ளார். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிறுத்தினான். அவர்கள் எந்த அளவு நீண்ட காலம் எதிரிகளின் தாக்குதல்களோடு போரிட்டார்கள் என்றால் அன்னாரின் மரணத்தின் போது அன்னார் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு மகத்துவத்துடன் பாதுகாத்தார்கள் என்றால் அன்னாருக்கு முன்பு வேறெந்த முஸ்லிம் ஆலிமும் இவ்வாறு இஸ்லாமை பாதுகாக்கவில்லை என எதிரிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். இது வல்லாஹு யாசிமுக்க மினன் நாஸ் என்பதின் அற்புதமாகும். அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என் நிலையிலும் காப்பாற்றுவான் என அன்னாரிடம் வாக்குறுதி அளித்திருந்தான். எதிரிகள் வாளின் மூலம் தாக்குதல் தொடுத்தபோது அவன் அவர்களின் வாள்களை மழுங்கச் செய்துவிட்டான். எதிரிகளுடைய வாள்கள் உடைந்து விட்டன. எதிரி வரலாற்றை கொண்டு தாக்குதல் நடத்திய போது அல்லாஹ் எப்படிப்பட்ட முஸ்லிம்களை கொண்டு வந்தான் என்றால் அவர்கள் வரலாற்று புத்தகங்களை அலசி ஆராய்ந்து எதிரிகளுடைய ஆட்சேபனைகளை மறுத்துவிட்டார்கள். மேலும் ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களுடைய பெரியவர்களின் வரலாற்றை திறந்து காட்டி அவர்கள் இஸ்லாத்தின் மீது செய்கின்ற ஆட்சேபனைகள் அவர்களுடைய மார்க்கத்தின் மீதும் எழுகின்றது என்று நிரூபித்தனர். மேலும் எந்த பகுதி திருக்குரான் மற்றும் ஹதீஸ்களோடு தொடர்புடையதாக இருக்கின்றதோ அவற்றை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீக்கினார்கள். ஆக இன்றும் எவர்கள் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்கின்றார்களோ அவர்களின் வாய்களை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய அறிவிலிருந்து நம்மால் அடைக்க முடியும். இதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்திற்கு ஆதரவாக அடையாளங்களையும் காட்டுகின்றான், ஆதாரங்களையும் கூறுகின்றான், அறிவை பெற ஆர்வமுடைய சிலருடைய உள்ளங்களையும் திறந்து விடுகின்றான். ஆனால் சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றனர் என்றால் குறைவான அறிவு இருந்தும் ஆலிமாக வேண்டும் என்ற ஆர்வத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசிவிடுகின்றனர். அதன் மூலமாக சில சமயம் கஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. மாறாக எதிரிகளுக்கு எள்ளி நகையாட சந்தர்ப்பம் கிடைத்து விடுகின்றது. அப்படிப்பட்ட சம்பவத்தை கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மக்கள் புதிய புதிய விஷயங்களை மார்க்கத்தில் நுழைக்கின்றனர். மேலும் இது எவ்வளவு வெட்கத்திற்குரிய விஷயமாகும் என்ற உணர்வும் அவர்களுக்கு இருப்பதில்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் பட்டாலாவை சார்ந்தவர் ஆவார். பிறகு அகமதியானார். பிறகு அவர் மிகவும் பற்றுள்ள அகமதியாக ஆனார். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபி மொழி மொழிகளுக்கெல்லாம் தாய் என்ற விஷயத்தை கூறியிருந்தார்கள். அதாவது அனைத்து மொழிகளும் அதிலிருந்துதான் வந்தது என்று கூறியிருந்தார்கள். இந்த நபர் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டார். மேலும் இதே வேளையில் மூழ்கிவிட்டார். ஆனால் அதிக அறிவு இருக்கவில்லை. அரபி மொழி பற்றிய புரிதலும் அவருக்கு இருக்கவில்லை. எல்லா வார்த்தைகளும் அரபி மொழியிலிருந்துதான் வந்தது என நிரூபிக்க முயற்சித்தார். இதே முயற்சியில் அவர் மூழ்கிவிட்டார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மொழியை அறிந்திருந்தார்கள், மொழி இலக்கணங்களை அறிந்திருந்தார்கள். அன்னார் கூறக்கூடிய விஷயங்கள் அறிவின் அடிப்படையில் இருந்தது. அன்னார் திருக்குறானில் அனைத்தும் இருக்கின்றது என்று கூறியதில் ஒருபோதும் திருக்குறானில் தச்சன் வேலை எவ்வாறு செய்ய வேண்டும் அல்லது விவசாயம் செய்வதற்கான அடிப்படை என்ன போன்றவைகள் இருக்கின்றது என்பது பொருள் அல்ல. அனைத்தும் திருக்குறானில் இருக்கின்றது என்பதன் பொருள் மார்க்க தேவைகள் அனைத்தும் இருக்கின்றது என்பதுதான். ஆனால் இந்த மனிதர் திருக்குறானில் அனைத்தும் இருக்கின்றது என எண்ணிக்கொண்டார். எல்லா இடங்களிலும் எல்லா மட்டத்திலும் அமர்ந்து அனைத்தும் திருக்குறானில் இருக்கின்றது என்று கூச்சலிட்டு பேசி வந்தபோது ஏதோ ஒரு மூளை இல்லாதவர் திருக்குறானில் உருளைக்கிழங்கு மற்றும் மிளகாய் பற்றி எங்கு வந்துள்ளது என்று கேட்டார். இவரும் தன்னுடைய ஆதாரத்தை கொடுத்தே ஆக வேண்டியிருந்தது. லூலு ஒல் மர்ஜான் என்று கூறப்பட்டிருப்பது இதனுடைய உண்மையான பொருள் முத்துக்களும் பவளங்களும் ஆகும். ஆனால் இவர் அதற்கு உருளைக்கிழங்கு மற்றும் மிளகாய் என்றுதான் பொருள் என்று கூறினார். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு பக்கம் எந்த அளவுக்கு இருள் இருக்கின்றதென்றால் சிலரின் பார்வையில் இறைவனின் வார்த்தைகளை போன்று மார்க்க சட்டம் பற்றிய அறிவுள்ளவர்களின் வார்த்தைகளும் மாறுவதில்லை. சிலர் மார்க்க சட்டம் அறிந்தவர்களின் வார்த்தைகளுக்கு முன்னுரிமை வழங்குகின்றனர். ஏதேனும் ஒரு மார்க்க சட்டம் வழங்குபவர் ஒரு விஷயத்தை கூறிவிட்டால் அதுதான் இறுதியானது என்று நினைக்கின்றனர். அதை மாற்ற முடியாது என கருதுகின்றனர். மறுபக்கம் மக்கள் மாற்றிக்கொண்டே செல்கின்றனர், முழுவதுமாக இருளை நிரப்பிவிடுகின்றனர். எனக்கு நினைவிருக்கிறது, ஒருமுறை 1974 நடந்த குழப்பத்தின் போது ஃபைசலாபாத்தில் ஒரு மௌலவி சாஹிப் உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தார். அவர் குல்ஹுவல்லாஹு அஹதின் விளக்கத்தை கூறிக்கொண்டிருந்தார். திருக்குறானில் குல்ஹுவல்லாஹு அஹத் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இதன் பொருள் அகமதிகள் காஃபிராவார்கள் என்று இதை ஆதாரமாக கூறிவிட்டார். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முஸ்லிமோ ரதியல்லாஹு தலானு அவர்கள் கூறுகின்றார்கள், இப்படிப்பட்டவர்கள் இரு பக்கமும் எல்லை மீறி விடுகின்றனர். இவர்களுக்கு எவ்வித அடிப்படையும் சட்டமும் இருப்பதில்லை. உண்மையான வழிமுறை நடுநிலையை பேணுவதாகும். மனிதன் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்துவது இறைவனின் கைகளில் இருக்கின்றது. அவன் எப்போது விரும்புகின்றானோ மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான். அவன் மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்தால் பிறகு உலகால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. பிறகு ஒரு சிலரின் தவறான சிந்தனைகள் தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒருவர் காதியான் வந்தார். அவர் மிர்சா சாஹிப்பிற்கு, நீங்கள் இப்ராஹிமாக இருக்கின்றீர்கள், நூஹாக இருக்கின்றீர்கள், மூசாவாக இருக்கின்றீர்கள், ஈசாவாக இருக்கின்றீர்கள், முகம்மதாக இருக்கின்றீர்கள் என்று கூறப்படுகிறது என்றால், என்னை பார்த்தும் இறைவன் எப்போதும் நீ முகம்மதாவாய் என்று கூறுகிறான் என கூறினார். மக்கள் அவருக்கு புரிய வைத்தனர். அதற்கு அவர், இறைவனுடைய ஓசை எனக்கு வருகின்றது, அவனே என்னை பார்த்து நீ முகம்மதாவாய் என்று கூறுகின்றான், உங்களுடைய இந்த ஆதாரங்கள் என் மீது எந்த தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியும் என்று கூறினார். எவ்வித தாக்கமும் ஏற்படவில்லை. மக்கள் அவருக்கு புரிய வைத்து களைப்படைந்த போது, இவரை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அழைத்து செல்வது சிறந்ததாக இருக்கும் என கருதினர். அதனால் அவர்கள் ஹஜ்ரத் முதலாவது கலீஃபத்துல் மசீஹ் அவர்களிடம் இதை பற்றி கூறி இதற்காக நேரம் வாங்குமாறு விண்ணப்பித்தார்கள். ஹஜ்ரத் முதலாவது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறிய போது, அன்னார் அந்த நபரை அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். எனவே அவர் ஹுசூர் அவர்களிடம் அழைத்து வரப்பட்டார். அவர், இறைவன் என்னை பார்த்து நீ முகம்மதாவா என்று கூறுகிறான் என்று கூறினார். அதற்கு அன்னார், என்னை பார்த்து எப்போதும் இறைவன் நான் இப்ராஹிம் என்றோ நான் மூசா என்றோ கூறவில்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் அவன் என்னை பார்த்து நீ ஈசாவாவாய் என்று கூறுகின்ற போது ஈசாவினுடைய பண்புகளை எனக்கு வழங்குகின்றான், நீ மூசாவாவா என்று கூறுகின்ற போது மூசாவினுடைய அடையாளங்களை எனக்கு வழங்குகின்றான், அல்லாஹ் உங்களை பார்த்து எப்போதும் நீ முகம்மதாவா என்று கூறுகிறான் என்றால் அவன் உங்களுக்கு திருக்குறானின் நுட்பமான ஞானங்களையும் வழங்குகின்றானா இல்லையா என்று கேட்டபோது, எதுவுமே வழங்குவதில்லை என்று பதில் கூறினார். அப்போது அன்னார், பாருங்கள், இதுதான் உண்மையாளர் மற்றும் பொய்யருக்கு இடையே உள்ள வேறுபாடாகும் என்று கூறினார்கள். ஒரு மனிதர் ஒருவரை உண்மையான முறையில் விருந்தாளியாக ஆக்குகிறார் என்றால் அவருக்கு சாப்பிடுவதற்கு கொடுக்கின்றார். ஆனால் எவரிடமாவது அவர் கேலி செய்தால் அவர் அந்த நபரை அழைத்து அவருக்கு முன்பு காலி பாத்திரங்களை வைத்துவிட்டு இதில் பிரியாணி மற்றும் இனிப்பு சோறு உள்ளது என்று கூறுகின்றார். இறைவன் கேலி செய்வதில்லை, ஷைத்தான் தான் கேலி செய்கின்றான். நீங்கள் முகம்மது என்று கூறப்பட்டால் பிறகு திருக்குறானுடைய உண்மைகள் நுட்பமான ஞானங்கள் வழங்கப்படவில்லை என்றால் அவ்வாறு கூறக்கூடியவன் ஷைத்தான் ஆவான், இறைவன் அல்ல. இறைவன் ஒரு விஷயத்தை கூறுகின்றான் என்றால் அதற்கேற்ப பொருட்களையும் மனிதனுக்கு முன்பு வைத்து விடுகின்றான். உங்களுக்கு முன் ஏதேனும் பொருட்கள் வைக்கப்படவில்லை என்றால் அவ்வாறு கூறக்கூடியவன் ஷைத்தானாவான் என்பதை நிச்சயமாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். உண்மை என்னவென்றால் சிலர் சில கனவுகளின் காரணமாக தப்பெண்ணத்தில் மூழ்கி விடுகின்றனர், மிக பெரும் வாதங்கள் செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். அவர்கள் உண்மையில் ஷைத்தானின் தாக்கத்தின் கீழ் இருப்பவர்கள் ஆவர். இறைவன் ஒருவருக்கு ஒன்றை வழங்கும் போது அதனுடைய பொழிவையும் காட்டுகின்றான், தன்னுடைய ஆதரவையும் வெளிப்படுத்துகின்றான். அடையாளங்கள் வெளிப்படுகின்றன. அல்லாஹினுடைய செயல் அத்தாட்சி அத்தோடு பணி செய்கின்றது. இதையே நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடக்க கண்டுள்ளோம். இவ்வாறே அன்னாரினுடைய முஸ்லிமோது பற்றிய முன்னறிவிப்பு இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் அவர்களுக்கு சாதகமாக நிறைவேறியதையும் கண்டோம். இதே போன்று அஹமதியா கிலாபத் நிலைபெறும் என்று அன்னார் வழங்கிய நற்செய்திக்கு அல்லாஹினுடைய செயல் அத்தாட்சி முழுமையடைந்ததை நாம் கண்டோம். அல்லாஹ் ஒவ்வொரு அஹ்மதியின் ஈமானிலும் முன்னேற்றத்தை வழங்குவானாக. மேலும் இந்த விஷயங்களை புரியக்கூடியவர்களாக ஆவார்களாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசாவும் தொலை வைப்பேன். அது மதிப்பிற்குரிய சாஹிப்ஜாதி அமதுல் பாரி சாஹிபாவுடையதாகும். 31 ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் 1, 2015 ஆகியவற்றுக்கு இடையே உள்ள இரவில் 87 வயதில் வஃத்தாகிவிட்டார்கள். இந்நாளில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். மதிப்பிற்குரிய அமதுல் பாரி சாஹிபா ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் வழி பேத்தியும், ஹஜ்ரத் மிர்சா ஷரீப் அஹமத் சாஹிப் அவர்களின் மகளும், நவாப் முகமது அலி கான் சாஹிப் அவர்களின் மகள் வழி பேத்தியும் ஆவார்கள். சையதா அமதுல் ஹபீஸ் பேகம் சாஹிபா மற்றும் நவாப் அப்துல்லா கான் சாஹிப் அவர்களின் மருமகளும் ஆவார்கள். இவர்களினுடைய கணவர் மியா அப்பாஸ் அகமத் கான் சாஹிப் மருகும் ஆவார்கள். இவர்கள் என்னுடைய மாமியும் ஆவார்கள். 1927 அக்டோபர் 17 காதியானில் பிறந்தார்கள். 1944 டிசம்பர் 29 இவர்களினுடைய நிக்கா மியா அப்பாஸ் அகமது கான் சாஹிப் அவர்களோடு நடந்தபோது ஹஜ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜும்மா நாளன்று ஜும்மா ஹுத்பா ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு சில நிக்கா அறிவிப்பை செய்தார்கள். நான் ஒரு சில நிக்கா அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன் என்று அன்னார் கூறினார்கள். மேலும் நான் இந்த விஷயத்தை பலமுறை வெளிப்படுத்தி இருக்கின்றேன். அதாவது நான் ஒரு சில காலம் வரை எனக்கு நெருக்கமானவர்களாகவோ அல்லது எவர்களோடு எனக்கு நெருக்கமானவர்களை போன்ற தொடர்பு இருக்கின்றதோ அவர்களினுடைய நிக்காகவே மட்டுமே என்னால் நடத்த முடியும். அது தவிர பிறருடைய நிக்காகவே அவர்கள் நெருக்கமானவர்களினுடைய நிக்காக நடக்கின்ற சமயத்தில் விண்ணப்பித்தால் அத்துடன் சேர்த்து அவர்களுடையதையும் நடத்த முடியும். எவ்வாறு இருப்பினும் இன்று நான் அப்பாஸ் அகமது கான் சாஹிப் அவர்களுடைய நிக்காகவே அறிவிக்க இருக்கின்றேன். இவர் என்னுடைய இளைய சகோதரி மற்றும் மியா அப்துல்லா கான் சாஹிப் அவர்களுடைய மகனாவார்கள். மேலும் மணமகள் மியா ஷரீப் அஹமத் சாஹிப் அவர்களுடைய மகளாவார்களாக. மணமகன் என்னுடைய மருமகனும் மணமகள் என்னுடைய சகோதரனின் மகளும் ஆவார்கள். பிறகு அன்னார் வாழ்க்கை அர்ப்பணிப்பது தொடர்பாக பல்வேறு அறிவுரைகளை கூறினார்கள். மூன்றாவது கலீஃபத்துல் மசீஹ் அவர்களின் பெயரை கூறி, இவர் இப்போது வரை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தில் ஆண்களில் அதிகமாக அர்ப்பணிப்பு செய்தவர் ஆவார்கள் என கூறி கவனமூட்டினார்கள். கூறுகிறார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றிலிருந்து 60-70 வருடங்களுக்கு முன் தரா நசரன் பைதா, அதாவது தொலைதூர சந்ததிகளை நீர் காண்பீர் என்ற இல்ஹாமை வெளியிட்டிருந்தார்கள். நாம் அல்லாஹினுடைய அருளால் இந்த அடையாளம் எந்த அளவு மகத்துவத்துடன் பூர்த்தி அடைந்ததை காண்கிறோம் என்றால், ஒவ்வொரு நாளும் அடையாளத்தினுடைய முக்கியத்துவம் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. சில அடையாளங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கிறது என்றால், அவை வெளிப்படும் போது மிக பெரியதாக இருக்கும், அவைகளின் மகத்துவம் அதிகமாக இருக்கும். காலம் கடந்து செல்லும் போது அந்த அடையாளத்தின் மகத்துவத்தில் மெதுமெதுவாக குறைவு ஏற்படுகிறது. சில அடையாளங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றது என்றால், அவை ஆரம்பத்தில் சிறிதாக இருக்கும், காலம் செல்ல செல்ல அது பெரிதாகிக் கொண்டே செல்லும். காலம் செல்ல செல்ல அதன் மேன்மை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரா நஸ்லன் பைதா என்ற இல்ஹாம் இறங்கிய போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்கள் மட்டுமே இருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் அருளால் அன்னாவிற்கு இன்னும் சில மகனும் மகளும் பிறந்தார்கள். பிறகு இறைவன் அவர்களை விரிவாக்கினான். இப்போது இந்த மகன்கள் மற்றும் மகள்களின் சந்ததியினர் இறை இல்ஹாமிற்கு ஏற்ப திருமணங்கள் செய்கின்றனர். மேலும் தரா நஸ்லன் பைதா என்பதற்கு புதிய சந்ததிகளை வழங்குகின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், உலகில் சந்ததிகள் பிறந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது என்ன அடையாளம் என்று ஆட்சேபனை செய்யக்கூடியவர் கூற இயலும். பெரும்பாலான மனிதர்களுடைய தலைமுறை செல்கின்றது. ஆனால் எத்தனை மனிதர்களின் சந்ததியினர் அவர்களை சார்ந்தவர்கள் என்று கூறக்கூடியவர்களாவோம் என்று கூறுவதில் பெருமை கொள்கின்றனர். பெரும்பாலான மனிதர்களின் சந்ததிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றனர் என்றால், உங்களுடைய முப்பாட்டனாரின் பெயர் என்ன என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் அவர்களுக்கு தெரிவதில்லை. தரா நஸ்லன் பைதா என்ற இல்ஹாமில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களின் சந்ததி அன்னாரை சார்ந்தவர்களாவோம் என்று கூறிக்கொண்டிருக்கும். மேலும் மக்கள் விரலை நீட்டி நீட்டி ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களின் இந்த சந்ததிகள் அன்னாருடைய முன்னறிவிப்பிற்கு ஏற்ப அன்னாரின் உண்மைத்துவத்திற்கு சான்றாகும் என்பதை கூறுகின்றது. அன்னாரினுடைய சந்ததிகள் அதிகம் இருப்பார்கள் என்கின்ற முன்னறிவிப்பு மட்டுமின்றி, மாறாக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களினுடைய மகத்துவம் பற்றியும் இந்த முன்னறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதாவது அன்னாருடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கும் என்றால், அன்னாருடைய சந்ததி ஒரு நொடிப்பொழுது கூட தன்னை அன்னாரை சாராதவர் என்று கூறுவதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அன்னாரோடு தங்களை தொடர்பு படுத்துவதிலேயே அவர்களினுடைய மேன்மை உயரும். ஆக இந்த முன்னறிவிப்பில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களுக்கு சந்ததிகள் அதிகமாக பிறப்பார்கள் என்று மட்டும் கூறவில்லை, மாறாக ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். அவர்கள் எந்த அளவிற்கு உயர் அந்தஸ்தை அடைந்தாலும், அவர்களுக்கு அரசவைகள் கிடைத்தாலும், பிறகும் கூட தம்மை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களின் குடும்பத்தினர் என்று கூறுவதில்தான் பெருமை கொள்வார்கள். ஆக தரா நஸ்லன் பைதா என்பதன் பொருள் என்னவென்றால், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன், உன்னுடைய சந்ததி ஒருபோதும் உன்னை தன்னுடைய கண்களால் மறைக்க கூடாது. அதாவது உன்னுடைய சந்ததி ஒருபோதும் தங்களினுடைய பாட்டனாரை மறப்பதற்கு முயற்சிக்காது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்கள் துக்கத்தின் ஒரு நாள் மற்றும் நான்கு திருமணங்கள் என்ற இல்ஹாமை விளக்கியவாறு கூறுகிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், சந்தேகமின்றி அன்னாரது சந்ததிகளிலிருந்து சிலர் மரணிப்பார்கள். இறைவனுடைய நடைமுறைக்கேற்ப மரணிக்கவும் செய்வார்கள். ஆனால் சந்ததி குறையாது, மாறாக அதிகரித்துக் கொண்டே செல்லும். ஒன்று மரணித்தால் நான்கு பிறப்பார்கள். ஒன்று மரணித்து நான்கு பிறக்குமேயானால் வெளிப்படையாக அந்த சந்ததி அதிகரித்துக் கொண்டேதான் செல்லும். ஆக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களினுடைய சந்ததிகள் அன்னாரினுடைய உயர் அந்தஸ்தின் அடையாளமாக இருப்பார்கள். மேலும் எப்போதும் தங்களை அன்னாரோடு தொடர்பு படுத்தி கூறுவதில் பெருமை கொள்வார்கள். எப்போது அவர்கள் அன்னாரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதில் பெருமை கொள்வார்களோ. பிறகு வேறு வார்த்தைகளில் இதன் பொருள் என்னவென்றால், சந்ததிகள் தங்களது பாட்டனாரினுடைய உயர் அந்தஸ்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மேலும் உலகம் இந்த ஏற்றுக்கொள்ளுதலின் மகத்துவத்தை ஒப்புக்கொள்கிறது என்பதாகும். ஆக நான் இதை விளக்கமாக ஏன் கூறினேன் என்றால், இது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களினுடைய குடும்பத்தினர் மீது ஒரு மிக பெரும் பொறுப்பை சுமத்துகின்றது. அவர்களினுடைய இந்த பொறுப்பை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் எம்மை சார்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு நம்முடைய அவப்பெயருக்கு காரணமாகி விடாதீர்கள் என்ற ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களின் கூற்றையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக அன்னாருடைய சந்ததிகளாக இருப்பது மட்டும் பெரிதல்ல, மாறாக அன்னாருடைய போதனைகளின்படி மேலும் அன்னாரோடு சார்ந்தவர்களாக இருந்து கொண்டு அன்னாருடைய கண்ணியம் மற்றும் அந்தஸ்தை நிலைநாட்டுவது அனைவரது கடமையாகும். அல்லாஹ் இந்த குடும்பத்திற்கு அதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இந்தியா பிரிவினையின் போது, பாகிஸ்தான் உருவான போது, அன்னார், அதாவது சாஹிப்ஜாதி அம்மத்துல் பாரி சாஹிபா, ஹஜ்ரத் அம்மாஜான் மற்றும் சில பெண்களும் பயணித்த பேருந்தில் பயணிப்பதற்கான பாக்கியம் கிடைத்தது. பிறகு லாகூர் சென்றடைந்து ஆரம்ப நாட்களில் ஹஜ்ரத் முஸ்லிமோ ரதில்லாஹு தலானு அவர்கள் தங்கியிருந்த ரத்தன் பாகில் தங்கியிருந்தார்கள். அதற்கு பிறகும் அன்னார் எப்போதும் லாகூரிலேயே இருந்தார்கள். அன்னாரினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால், ஏழைகளை கவனத்தில் கொள்வது மற்றும் விருந்து உபசரிப்பாகும். மேலும் நல்லியல்பு உடையவர்களாக இருந்தார்கள். பெரும்பாலும் இவர்களுடைய வீடு விருந்தினர்களால் நிரம்பியிருக்கும். எப்படிப்பட்ட விருந்தினராக இருந்தாலும், அவர் நெருக்கமான உறவினராக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், மற்றவர்களாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், சிறந்த முறையில் அவர்களுக்கு விருந்து உபசரித்தார்கள். இது அவர்களுடைய மிகப்பெரிய பண்பாகும். மேலும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள். பிறகு இதே போன்று அண்ணனுடைய நட்பு வட்டம் மிகவும் பரந்ததாக இருந்தது. குடும்பத்தினரை தவிர மற்றவர்களோடு விரிவானதொரு தொடர்பு இருந்தது. எவர்களோடு எல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததோ அவர்களோடு அதிக தொடர்பு இருந்தது. பிறகு மலையர் கோட்லாவில் அகமதி அல்லாத உறவினர்களோடும் அன்னார் எப்போதும் தொடர்பில் இருந்தார்கள், தொடர்பை பேணினார்கள். இதே போல் சில தற்காலிக விருந்தினர்கள் வருகின்றனர், சில நிரந்தர விருந்தினர்களும் வருவர். குடும்பத்தைச் சார்ந்த மாணவ மாணவிகள் காலேஜ் மற்றும் யூனிவர்சிட்டியில் படிப்பதற்காக லாகூர் வரும்போது, பிறகு நான் மற்றவர்களையும் பார்த்திருக்கின்றேன், அன்னாரின் வீட்டில் இருப்பார்கள். முறையாக அவர்கள் விருந்து உபசரிக்கப்படுவார்கள். எந்த நேரத்தில் சென்றாலும் விருந்து உபசரிப்பிற்கு தயாராகி விடுவார்கள். இதே போன்று ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்களின் பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் அன்னாருக்கு தெரிந்திருந்தது. அதை அவர்கள் தங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு கூறுவதுண்டு. அவைகள் பாதுகாப்பாக உள்ளன. அல்லாஹ் அன்னாருக்கு வசதியை வழங்கியிருந்தான். அவற்றை அன்னார் எப்போதும் ஏழைகளுக்கு செலவு செய்வதில் பயன்படுத்தினார்கள். பெரும்பாலான குழந்தைகளின் கல்வி செலவுகளை ஏற்றுக்கொண்டார்கள். பெண் குழந்தைகளின் திருமணங்களில் திறந்த மனதுடன் வழங்கி வந்தார்கள். இதே போன்று தன்னுடைய கணவர் மியா அப்பாஸ் அகமது கான் சாஹிப் அவர்களின் வஃத்திற்கு பிறகு நசாரத் தாலீம் மூலம் அன்னாரினுடைய பெயரில் நிரந்தர உதவித்தொகையை வழங்கி வந்தார்கள். சில காலத்திற்கு முன் அவர்கள் கீழே விழுந்ததின் காரணமாக அவர்களுடைய காலில் முறிவு ஏற்பட்டது. அதன் காரணமாக 2-3 அறுவை சிகிச்சைகளும் நடந்தது. மிகவும் கஷ்டத்தில் இருந்தார்கள். இருந்தும் கூட மிகவும் பொறுமையுடன் அதை சகித்துக் கொண்டார்கள். இறுதியில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 நடுப்பட்ட இரவில் தன்னுடைய உண்மை படைப்பாளனிடம் சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சந்தாக்களில் மிக தரத்தையுடைய சந்தா வழங்கக்கூடியவராக இருந்தார்கள். தன்னுடைய ஹிஸ்ஸா ஜாய்தாத், அதாவது சொத்துக்களுக்கான சந்தா, மற்றும் ஹிஸ்ஸா அகமத், ஹிஸ்ஸா வசியத் போன்றவற்றை தம்முடைய வாழ்நாளிலேயே கொடுத்தார்கள். 1958 முதல் 1994 வரை லாகூர் மாவட்டத்தின் லஜ்னா இமாயில்லாவின் பல்வேறு பொறுப்புகளில் பணியாளராக இருந்துள்ளார்கள், தொண்டாற்றி வந்தார்கள். ஒரு காலத்தில் லஜ்னா இமாயில்லா லாகூரின் ஜெனரல் செக்ரட்டரியாகவும் இருந்துள்ளார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஏழைகளோடு கருணையோடு நடந்து கொள்ளக்கூடிய மற்றும் அவர்களை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களினுடைய துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் பங்கெடுத்துக் கொண்டார்கள். ஒருவர் நம்மவராக இருந்தாலும் மற்றவராக இருந்தாலும் அவரை நம்மவர் என்ற முறையிலேயே நடத்துவதை நான் கண்டுள்ளேன். இவர்களுக்கு எவரேனும் எந்த வகை சேவை செய்தாலும் அவர்களுக்கு அதற்கான நற்கூலியை வழங்குவார்கள். காதியானை சார்ந்த முனீர் அகமது ஹாஃபிஸாபாதி சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் 1989 ஜூப்ளி ஜலசாவின் போது காதியான் வந்திருந்தார்கள். முனீர் ஹாஃபிஸாபாதி சாஹிப் அவர்களுக்கு இவர்களுக்கு தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதனால் அவர்களுக்கும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களின் அருளுக்குரிய தலைப்பாகை துணியை கொடுத்தார்கள். இதே போன்று ஜமாத் மக்கள் உலகளாவிய பையத்தின் போது நான் ஒரு மாறுபட்ட நிறத்தை உடைய மேலங்கியை அணிந்திருந்ததை கண்டிருப்பீர்கள். இது பச்சை நிறமல்ல, மாறாக சற்று மாறுபட்ட நிறமாகும். இந்த மேலங்கியையும் இவர்கள்தான் எனக்கு கொடுத்தார்கள். அது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மேலங்கியாகும். அது முதலில் ஹஜ்ரத் மிர்சா ஷரீஃப் அஹமத் சாஹிப் அவர்களிடம் இருந்தது. பிறகு இவர்களுடைய பங்கில் வந்தது. அதை அன்னார் நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்று கூறி என்னிடம் கொடுத்து விட்டார்கள். பிறகு ஹிலாஃபத்தோடு எல்லை கடந்த தொடர்பு இருந்தது. கண்ணியம் மற்றும் மரியாதைக்குரிய ஒரு தொடர்பு இருந்தது. எப்போதும் எனக்கு போன் செய்து பேச வேண்டும் என்கின்ற விருப்பத்தை வெளிப்படுத்துவார்கள். மேலும் என்னுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நற்செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும், மேலும் அவர்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்ற கவலை அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் இவர்களுடைய சந்ததிகளுக்கு அன்னாருடைய நன்மைகளை தொடர்வதற்கான நற்பாக்கியத்தையும் வழங்குவானாக. தங்களுக்குள் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடியவர்களாகட்டுமாக. அல்லாஹ் அன்னாரின் பதவிகளை உயர்த்துவானாக, மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக. நான் கூறியது போன்று தொழுகைகளுக்கு பிறகு இவர்களுடைய ஜனாசா காயப் தொழுகையை தொழ வைப்பேன்.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله ان الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ